بسم الله الرحمن الرحيم. لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد لقد خلقنا الإنسان في كبد أيحسب أن لن يقدر عليه أحد يقول أهلكت مالا لبدا أيحسب أن لم يره أحد ألم نجعل له عينين ولسانا وشفتين وهديناه النجدين فلاقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة أولئك أصحاب الميمنة والذين كفروا بآياتنا هم أصحاب المشأمة عليهم نار مؤصدة.
بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن سار على نهج الهدى الدين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى قل إن صلاتي ونسكي وحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا من المسلمين. அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெருங்கருணையால் புனிதமான ரமலான் மாதத்தின் இறுதி கட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த நாட்களில் அல்லாஹுடைய பெரும் நியமத்திற்கு சொந்தக்காரராக மாற விரும்பக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் நாம் சுமக்க வேண்டிய நிலை ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்கொடைகளை நமக்கு தர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவதாக இருந்தால் அதற்கு முன்னர் உள்ள பரீட்சையில் நாம் வெற்றி அடைய வேண்டும். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதைப் போன்று அலா இன்ன சிலாத்தல்லாஹி ஹியல் காலியா, அல்லாஹுடைய சன்மானம் மிக உயர்ந்தது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹுடைய வெகுமதி மிக மதிப்பிற்குரியது. அல்லாஹுடைய வெகுமதி, அல்லாஹ் தரும் பரிசு மிக உயர்ந்ததாக இருந்தால் அதை பெறக்கூடிய வழியும் மிக கடினமாகத்தான் இருக்கும். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு பல நிலைகளில் உணர்த்தி காமித்தார்கள். சொன்னார்கள், ஹுஃபத்தின் நாரு பிஷஹவாத் ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மக்காரி, நரகத்தை சுற்றி கவர்ச்சிகரமான இன்பகரமான காரியங்கள் சூழ்ந்திருக்கிறது, சொர்க்கத்தை சுற்றி வெறுக்கத்தக்க விஷயங்கள் சூழ்ந்திருக்கிறது அப்படின்னு நபிசல்லாலும் சொல்றாங்க. நரகத்துக்கு போறதாக இருந்தா ரொம்ப இலகுவாக நம்மளுடைய நப்சுக்கு அங்க கூட்டிட்டு போயிடும், எல்லாமே ரொம்ப இலகுவா இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொழுதுபோக்கா இருக்கட்டும், விளையாட்டா இருக்கட்டும், மனயிச்சையின்படி நடக்கக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கும், ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனால் அது பாவமா இருக்கும். ஒரே ஒரு விஷயம், அது பாவம் என்ற சிந்தனையை மட்டும் நம்ம நீக்கிட்டு பார்த்தோம்னா பாவங்கிறத மட்டும் எடுத்துடணும். அந்த சிந்தனையை மட்டும் நீக்கிட்டு பார்த்தா உண்மையிலேயே என்னதான், சந்தோஷம்தான். இது நரகத்தின் அடையாளங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய காரியங்கள்னு பார்த்தா அது நிச்சயமாக கஷ்டமா தான் தெரியும். வெளிப்படையா பார்க்கும்போது ரொம்ப சிரமமா இருக்கும். இது ஏன் இப்படி அல்லாஹ் நம்ம மேல கடமையாக்குறா அப்படின்னு எண்ணத்தை கூட சில நேரத்தில் வரவழைக்கக்கூடிய நிலையில் இருக்கு. அது ஷைத்தானுடைய எண்ணம். இப்படிப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்களையும் கடந்து ஒரு முஸ்லீம் போனாதான் வெற்றி அப்படின்னு வரும்போது அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா அங்கு ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டத்தை ஏற்படுத்துறான். அதை வெல்லணும், ஜெயிக்கணும். ஜெயிக்கலனா நிச்சயமாக அந்த நேரத்தில் மனிதன் பலவீனம் அடைவது அவனை நிரந்தரமாக நரகத்தில் என்ன செய்யும், கொண்டு போய் சேர்த்துரும். சில குற்றங்கள், சில குற்றங்கள் அல்லாஹ் மன்னிக்கலன்னா அவனை எவ்வளவு காலம் அல்லாஹ் நாடுறானோ அந்த அளவுக்கு நரகத்தில் அது நீந்த வச்சிடும். இப்ப ஒரு பெரிய மனப்போராட்டத்தில் தான் மனிதன் வாழ வேண்டியிருக்கு. இதுக்கு மத்தியில் அவன் எதுக்கு எவ்வளவு தியாகம் பண்ணணும்னு முடிவெடுக்க வேண்டியிருக்கு. இதுதான் இன்றைக்கு நாம் உங்களுக்கு நினைவூட்டு இருக்கக்கூடிய காரியம். உண்மையிலேயே இது போன்ற பயான்கள் மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட பயான்கள்லாம் இல்லை. ரமலான் மாசத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தினந்தோறும் உட்கார்ந்து ரமலான்ல உங்களுக்கு பயான் சொல்லி சொன்னாங்கிறதுக்கெல்லாம் மார்க்கத்தில் ஆதாரம்லாம் இல்லை. இது ஒரு சுன்னத்தும் கிடையாது. தொழுகையே சுன்னத்து தான், ஜமாத்து அனுமதி இருக்கு. இதை தவிர ஒரு சூழலை நாம் அமைச்சு நாலு வார்த்தை நல்ல வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது தப்பா மக்கள் புரிஞ்சிடக்கூடாது. தினந்தோறும் ரமலான்ல பயான் பண்றதுலாம் சுன்னத்து போல அப்படின்னு, இது சுன்னத்துலாம் இல்லை. இதை விட்டா பாவமும் இல்லை. இதை கண்டிப்பா நடைமுறைப்படுத்தினா பாவம் ஆயிரும். அது ஒண்ணு இருக்கு. இப்படிதான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா மார்க்கமா அது என்னவாயிரும், பாவம் ஆயிரும், விதாத்தாயிரும். இருந்தாலும் இதை நாம சில பலன் கருதி இங்கு நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா, நம்ம எவ்வளவு செய்திகளை இதுல நாம கேட்டோமோ, எவ்வளவு தகவல்கள் நமக்கு வந்ததோ, அது எல்லாமே நமக்கு பயனுள்ளதா பயனற்றதா என்று நாம் முடிவு செய்வதற்குரிய இலக்கணம் என்ன? அந்த அத்தனை கேட்ட அனைத்தையும் ஒரு பட்டியலை போட்டு எதுலாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானதாக, எதுலாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக, எதுலாம் சொர்க்கத்தை பெற்றுத் தருவதாக இருக்கோ அதை அதன்படியெல்லாம் நடக்கிறதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேனா, அதை கடைபிடிக்கிறதுக்குரிய மனோநிலையை நான் பெற்றிருக்கிறேனா என்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு உங்களை நீங்க தள்ளணும். நிறைய செய்திகளை இந்த ரமலான் மாசத்தில் நான் கேட்டேன் அப்படிங்கிறது மட்டுமே நிறையாக இருந்தால் நிச்சயமாக ரமலானுக்கு முன்னால் நீங்க மௌத்தானா, அல்லாட்ட என்ன மாதிரிலாம் விசாரணை இருக்குமோ இப்ப மௌத்தானீங்கடா, அதை விட கடுமையான விசாரணை அல்லாட்ட இருக்கு. ஏன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்கிட்ட நம்ம விசாரணை கொண்டு நிப்பாட்டி வைக்கப்படும் போது அவனுக்கு விசாரிக்கிறது ஒண்ணு என்னது, உனக்கு வந்த கல்வியின் அடிப்படையில் நீ செயல்பட்டாயா என்பது என்னது ஒரு முக்கியமான கேள்வி.
உனக்கு நிறைய செய்தி வந்திருந்தது, அதன்படி நடந்தாயா என்ற ஒரு கேள்வி இருக்கு. இவ்வளவு தகவல்கள் நமக்கு வந்ததுக்கு பிறகும் அந்த தகவல்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கல, அதன்படி நடக்க நாம முனையலன்னா நிச்சயமாக அன்பிற்குரியவர்களே, இல்மு கூட கூட கல்வி வர வர விசாரணை என்ன செய்யும், கூடிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்ட்ட நாம பதில் சொல்லக்கூடிய கடமை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால எப்ப ஒரு மனிதன் கல்வியின் அடிப்படையில் செயல்பட முடியும்னா, அவன் முதல்ல தன்னை கஷ்டப்படுத்த பழகிக்கணும், கஷ்டப்படுத்த பழகணும், மன போராட்டத்துக்கு அவன் தயாராகணும். ஷைத்தான் நம்மளை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடம் எது, மனஸ்தான். ஒரு காரியத்தை நீங்க செய்ய போறீங்க, புறப்பட போறீங்க அப்படின்னா, நீங்க அப்படியே எந்திரிச்சுனா அதை போய் செஞ்சிடறதில்லை, முதல்ல இந்த கடைக்கு போவோம் அப்படின்னு உங்க நப்சுல ஒரு சிந்தனை வரும். எந்த கடைக்கு போவோம் நீங்க அப்பவே முடிவெடுப்பீங்க இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க சட்டையை போட்டு செருப்பு போட்டுக்கிட்டு அங்க வெளியேறும் போது அந்த ரூட்டை பார்த்து போயிட்டே இருப்பீங்க. கூட்டிட்டு போறது மனசுல வர்ற சிந்தனை, சிந்தனை உள்வாங்கும் போது அப்படியே உங்களை செயல்பட வச்சிருது. பாவமும் அதே மாதிரிதான். பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது ஷைத்தான் டேந்து பாதுகாப்பு தேட சொல்றான். அல்லாஹும இன்னி அஊது பிக்க மின் ஹமசாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக்க ரப்பி அன் யஹ்துரூன். ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், ஷைத்தான் என்ற வர்றதை விட்டு நீ அல்லாஹ்விட்ட பாதுகாப்பு தேடுறேன். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது ஷைத்தான் நஃப்ஸை தொட்டால் அவர்கள் விழித்துக் கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஷைத்தான் வந்து நப்சதான் தொடுவான், முதல்ல நப்சில தான் ஏதாவது ஒண்ணு போடுவான், நீ பொய் சொல்லு அப்படின்னு சொல்லுவான். பொய் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அதை அந்த நப்சு உள்வாங்கிக்கிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நாக்கு பேச ஆரம்பிச்சிடும், நீ இந்த மாதிரி தவறு செய், ஏமாற்று, திருடு, கொலை செய் அப்படின்னு எந்த ஒண்ணு ஷைத்தான் அந்த நப்சில போடுறானோ அதை தட்டி விட்டா நடக்காது அந்த காரியம். அவுக்கு விஷயத்தான் சொல்லிட்டா ஒன்னு அந்த நேரத்தில் அவன் தப்பிச்சுக்கிறான். அதை உள்வாங்க ஆரம்பிச்சுட்டாண்டா என்ன செய்யும், அது செயல் வடிவம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதனால நல்லா குரான்ல சொல்றான், ஷைத்தான் வந்து உன்னுடைய உள்ளத்தில் சில செய்திகளை போடும் போது நல்ல மனிதர்கள் விழித்துக் கொள்வார்கள். உடனே அவுக்கு என்ன செய்தா, இது ஷைத்தானுடைய வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிட்டான்னா தப்பிச்சான் அப்படின்னு உள்வாங்கிட்டான மாட்டிக்கிட்டான். அதுதான் குல் அஊது பிரப்பின்நாஸ் மலிக்கின்நாஸ் இலாஹின்நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி வஸ்வீசு ஃபீ சுதூரின்நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ் ஹன்னாஸ் ஹன்னாஸ் என்ற ஷைத்தானை விட்டு உண்டு தமிழில் மொழிபெயர்த்திருப்பாங்க. ஹன்னாஸ்னா யார், மறையக்கூடியவன், சிந்தனையை போடுவான், உள்வாங்கிக்கிட்டா உட்கார்ந்துக்கிடுவான், விழிச்சுக்கிட்டா ஓடி போயிடுவான். இதுதான் நம்ம தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கோம், குலவு பிறப்பின்னாஸ் மலிக்கின்னாஸ். நீங்க தவறான தகவல்கள் வரும்போது அதை உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து அவன் மறைய மாட்டான், உட்கார்ந்துக்கிடுவான். அல்லாவை பாதுகாப்பு தேடி, அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடி விழிய விழிக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன செய்வாங்க, ஓடி போயிடுவான். ஒரே ஷைத்தான் தான், அதே சக்தி தான், அதே பணிதான். நமக்கும் உள்ள ஷைத்தானும் உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உள்ள ஷைத்தானும் யாரு தான், ஒரே ஷைத்தான் தான். வேற எதுவும் இன்னும் வேறையா இல்ல, நம்மளையும் கெடுக்க வந்த ஷைத்தான் நம்மளோட இருக்கான், உமர் அல்லா தலானையும் கெடுக்க வந்தவன் அங்க இருந்தான். ஆனா நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அலி அல்லாஹு தஆலாவுக்கு சொல்லும்போது என்ன சொல்றாங்க, நீங்கள் ஒரு பக்கம் வந்தால் அவன் இன்னொரு பாதையில் என்ன செய்வான், ஓடி போயிடுவான். ஏன் ஓடுறான், எப்போதுமே விழிப்புணர்வோடு இருந்தார்கள். ஷைத்தான் என்ன தங்களை தாக்குவதை விட்டும் அவர்கள் ரொம்ப கவனமாக இருந்தார்கள். ஷைத்தானுடைய ஆதிக்கத்திலிருந்து ஒரு மனிதன் தன்னை காப்பாற்றிக் கொண்டால் அவன் மிகப்பெரிய அளவுக்கு விழிப்புணர்வோட இருக்கிறான். ஏன், ஷைத்தான் உறங்குவதே கிடையாது. அதனால சொல்றேன், ஏன் மனுஷன் விழிப்புணர்வோடு இருக்கான்னு சொல்றோம், சைத்தானி செய்யறதில்ல, உறங்குறதே இல்லை, அவனுக்கு ரெஸ்டே இல்லை. தொடர்ந்து மலக்குமார்கள் எப்படி நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்களோ, நாம் தூங்கினாலும் நாம் விழித்தாலும் மலக்குகள் உறங்குவதில்லையோ, அதுபோன்று யாரும் உறங்குறதில்லை, சைத்தானும் உறங்குவதில்லை. நாம நம்ம சைத்தானை பார்க்கல, ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டிருப்பதை போன்று சைத்தானும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவனுடைய நிலையை கண்காணிப்பில் எப்படி, அவனும் அவனுடைய கூட்டமும் அவனை பார்த்து பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டத்தோடு வர்றான், அல்லாட்டே சொல்லிட்டு வர்றான், நான் போக போறேன், எப்படி போறேன், அவங்களுக்கு வலதுபுறம் போவேன், இடதுபுறம் போவேன், முன்னாடி போவேன், பின்னாடி போவேன், அவங்களை சுத்தி போயிட்டே இருப்பேன். அவர்கள் என்னை பார்க்காவிட்டாலும் நானும் என்னுடைய கூட்டமும் அவர்களை பார்த்துக் கொண்டிருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணி வந்திருக்கான். நாம் தனி மனிதராக இருக்கக்கூடியதா நம்ம நினைப்போம், நம்மளை சுத்தி மலக்கு இருக்கிற மாதிரி நல்லவர்களா இருந்தா மலக்கு இருப்பாங்க, பாதுகாப்புக்கு வரவங்க. லவ் மின்பை நீல்வி அல்லா சுமான சொல்ற மாதிரி பின்தொடரக்கூடிய மலக்குகள் இருக்கிறார்கள் மனிதனுக்கு. நல்ல மக்களா மலக்குகளும் காப்பாத்திட்டு பின்தொடர்ந்துட்டே வர்றாங்க, முன்னாடி போவாங்க, பின்னாடி போவாங்க. பாவியா இருந்தா யார் வந்துருவா, சுத்தி சைத்தான் தான் இருப்பான், எங்க விரும்பணுமோ அங்க கூட்டிட்டு போயிடுவான். கடுமையான விழிப்புணர்வு தேவை. நல்லதுன்னு செய்யறதுக்கு தடுப்பான், அதை மீறி நல்லதை செஞ்சிட்டீங்கன்னா அந்த நல்லதை எப்படி கெடுக்கணும்னு முடிவு பண்ணுவான். இல்லையா, நல்லதை செய்யறதுக்கு தடுப்பான், அதை தாண்டி நல்லதை செய்ய போயிட்டு அவனை தடுக்க முடியாது. சரி, அதுக்கு பிறகு ஒரு தடை என்ன, இந்த நல்லதை எப்படி இல்லாம இருக்கிறது. பாம்பு சொன்ன உடனே சைத்தான் ஓடுறான்னு சொல்லலாம் சொல்றான், பாம்பு சொல்லி முடிச்சோன்னு திரும்ப என்ன செய்வான், வந்துடுவான். இக்காமல் செஞ்சு முடிஞ்ச இக்காமல் சொல்லும் போது ஓடுறான்னு வருது, திரும்ப இக்காமல் சொல்லி முடிச்சோன்னு என்ன செய்வான், திரும்பி வந்துடுவான். வந்து மனசுல உட்காந்துக்குறான், வந்து உட்கார்ந்துட்டு இதுக்கு ஒரு கதா வக்கதா, அதை நினைச்சு பாரு, இதை நினைச்சு பாருங்க. இவனை தொழுக வராம பள்ளிவாசல விட்டு தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி பார்த்தா முடியல, பள்ளிவாசல் வந்துட்டார். அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப் தொழுக வந்துட்டியல்ல, உன் தொழுகை எப்படி கெடுக்கிறது, அதுக்குள்ள வேலைய அடுத்த ஆரம்பி. அப்போ தொழுகையில வந்து நின்றுகிட்டு அதை நினைச்சு பாரு, இதை நினைச்சு பாருன்னா தொழுகையுடைய நன்மை போகும்போ போகாதா, போயிரும். விடாமுயற்சியாக சைத்தான் உன்னை இழுத்துக்கொண்டே இருக்கிறான், நீ விடாமுயற்சியாக அந்த போராட்டத்தை நினைத்து கொண்டிருக்கிறாயா அப்படிங்கறத மார்க்கம் என்ன செய்து நமக்கு சொல்லுது. இந்த போராட்டத்தோட வாழணும், இதுதான் மிகப்பெரிய தியாகம். தியாகம் உடனே நாம மற்ற தியாகங்கள்லாம் எப்ப சாத்தியமாகும், சைத்தாண்ட தோத்துட்டு வேற தியாகம் பண்ணவே முடியாது, பண்ணாது என்ன இல்ல, தியாகமே இல்ல. உதாரணத்துக்கு நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில உசுரே கொடுத்துடுறீங்க, பெரிய தியாகம் தான், அல்லாஹ்வுக்காக போராடி களமிறங்கி போராடி உசுறு போயிருச்சு. அடுத்து என்ன, அல்லாஹ்வுக்காக வாரி வாரி வளர்ந்துறீங்க, பெரிய கொடை வள்ளல், அது என்னதான், தியாகம் தான். அதே போல இந்த மாதிரி மார்க்க நிகழ்ச்சிகள் இங்க வந்து நான் 10 பேர் பயனடையட்டும், 100 பேர் பயனடையட்டும் வந்து பிரச்சாரம், அதுக்குள்ள ஏற்பாடு, இது எல்லாமே என்னதான், ஒரு தியாகம் தான். இந்த தியாகங்கள்லாம் பண்ணி முடிச்சாச்சு மாஷா அல்லாண்டு, மக்கள் எல்லாம் போற்ற அளவுக்கு, இவர் பெரிய ஷஹீத், இவர் பெரிய கொடை வள்ளல், இவர் பெரிய மார்க்க அறிஞர், இதெல்லாம் தியாகம் பெரிய அளவுக்கு மக்கள் போற்ற அளவுக்கு தியாகம் பண்ணியாச்சு. ஆனா அங்க என்ன நடக்கல, சைத்தானுக்கும் அவருக்கும் நடந்த மனப்போராட்டத்தில் தோல்வி அடைஞ்சிட்டார். மறுமையில விசாரணைக்காக வேண்டி கூட்டி வரப்படும் போது நரகத்தில் கட்டி தூக்கி எறியப்படக்கூடிய முதல் 3 பேர் இவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப என்ன செஞ்ச, உனக்காண்டி உசுரே கொடுத்தன, நீ என்ன பண்ண, உனக்காண்டி வாரி வரை நீ என்ன பண்ண, மார்க்கத்தை மக்களுக்கு போதிச்சன, ஆனா எல்லாம் செஞ்ச, எதுக்கு செஞ்ச, மக்கள்லாம் உன்னை எதை சொல்ல நினைச்சாங்களோ அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க, எதற்காக வேண்டி பண்ண, எல்லா போராட்டம் பண்ண, உசுரை கொடுத்த எல்லாம் பண்ண, ஆனா உன் மனசை யார்கிட்ட ஒப்படைச்சிருந்த, மக்கள் உன்னை போட்டுடுங்கிறக்கா. அது மக்கள் அங்கேயும் சொல்லிட்டாங்க, நீ போய் சேர வேண்டியது இது நரகம்தான். அவன் மனிதன் முதல்ல அவன் பாதுகாக்கக்கூடிய ஒரு சொத்து எதுவா இருக்கணும், அவனுடைய நஃப்ஸ். ஷைத்தான் அவன் முதல்ல பாதுகாக்கிறது பெரிய தியாகமா இருக்கணும். அதுதான் ஆரம்பத்திலேயே சொல்றோம், இறுதியாக சொல்றோம், என்னது, இதில் கோட்டை விட்டவன் அவன் அழித்துக் கொண்டான். மிகப்பெரிய அளவுக்கு நஃப்ஸ நாம போராடிக்கிட்டே வரணும். அந்த ஷைத்தானுடைய சிந்தனையிலிருந்து நம்மளை காப்பாத்திக்கிட்டே இருக்கும்போது நாம வெற்றி அடைய முடியும். இது ஒரு நாள்ல முடியாது, ரெண்டு நாள்ல முடியாது. இது எது வரைக்கும், இது வரைக்கும் சக்ராத் ஹால் வரைக்கும், தொண்டக்குழிய ரூஹ் அடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டத்தை ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கடுமையான ஒரு மிகப்பெரிய ரொம்ப கஷ்டமான காரியம் இதுதான். உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகையில குத்திட்டான் ஒருத்த வந்து, ஒரு மஜூசி நெருப்பு அணைங்க ஹலீஃபாவா இருக்கிற நேரத்தில். ரெண்டு மூணு நாள் உயிரோட இருந்தாங்க. அதுக்கு பிறகும் எந்த அளவுக்கு பின்னாடி குத்துனா வயிற்று வெளியே வந்துருச்சு. பால்லாம் குடிச்சாங்கன்னா அதனுடைய ஓட்டையில என்ன செய்யும், ஓடும். இந்த மாதிரி ஷைதாக்கப்பட்டாங்க. அவங்கள பாக்குறதுக்காண்டி ஒரு வாலிபர் வர்றார், வந்து சொல்றாரு, உமரே எல்லாரும் ஆறுதல் சொல்றதுக்காண்டி வருவாங்கள, நோய் விசாரிக்கிறது கலீஃபா வேற. உமரே நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்தீர்கள், பெரும் கண்ணியம் கிடைச்சு, ஆட்சி பொறுப்பு ஏற்றீர்கள், அல்லாஹ் மகத்தான ஒரு சாம்ராஜ்யத்தை விரிவடைய வச்சான், பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுத்தான், இப்ப அல்லாஹ் உங்களுக்கு ஷஹாதத்தை கொடுத்திருக்கான். அப்படி எல்லாமே எதுவுமே பொய் சொல்லல, அவர் சொல்லதெல்லாம் என்னதான், உண்மைதான், யதார்த்தத்தை சொல்றாங்க. வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் ஆறுதலுக்காக. ஆனா உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு விழிப்போட இருந்தாங்க பாருங்க. சொல்றாங்க, போதும், நிப்பாட்டுங்க, நான் செய்த காரியங்கள் எல்லாம் நான் செய்த பாவங்களுக்கு பரிகாரமா அமைஞ்சிட்டாலே போதும். நாங்க யாரு, உமர் அலி அல்லாஹு, யாராவது வந்து நம்மளை பார்த்து பாய் நீங்க இப்படி அப்படி அப்படின்னு சொன்னா இவன் அப்படியே அவன் வேற மாதிரியே மாறிடலாம், அப்படியே காலரை தூக்கிடுவார். அதனால புகழ்ந்தவனே மண்ணளி போடுந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை கெடுக்க வந்தவன், வாழ்த்த வந்தவன் இல்ல. யாராவது வந்து ஒரு ஆளுக்கு முன்னாடி ஒரு ஆள் பாய் நீங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, இப்படி பண்ணனாலே அங்க உங்களை அழிக்க வந்திருக்கான்னு அர்த்தம். நமக்கு முன்னர் நம்மளை பத்தி ஒருத்த புகழ் பாட வந்துட்டானா என்ன வந்திருக்கான், நம்மள நாசமாக்க வந்திருக்கான்னு அர்த்தம். காரணம் என்ன, இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நெஞ்சமா கட்டி காத்து ஏதாச்சும் நல்லது செய்யணும் வருவோம், அதை இவன் வந்து கெடுத்துக்கிட்டு போயிடுவான். அதுக்கு பிறகு ஒரு மாதிரியான மனசு மாறும். ஏ நம்மள நாலு பேர் இப்படிலாம் மதிக்கிறாங்களோ, நாலு பேர் நம்மளை பார்த்து இப்படிலாம் நல்லா பேசுறாங்களோ, நம்மளை பெரிய தலைவன் மதிக்க ஆரம்பிச்சுட்டாங்களோ மக்கள், துனியே மாறிடும். அங்கதான் பெருமை வரும், அங்கதான் திமிரு வரும், அங்கதான் ஆணவம் வரும், எல்லாம் அங்கதான் வரும். அதுக்கு முன்னாடி அப்படியே எல்லாரும் ஒன்றோட ஒன்றா கலந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்தை மாத்திரது. இது போன்ற வார்த்தைகள் சமூக மதிப்பு மரியாதை அதுக்கு அடிமையாகக்கூடிய மனநிலை. இது எல்லாம் வந்து என்ன பண்ணும் தெரியுமா, என்ன பண்ணும், நல்ல காரியங்களை இன்னும் அதிகமா செய்ய வைக்கும், ஆனா நன்மை இல்லாமல் ஆக்கிட்டு. இதை நாலு பேர் புகழ்ந்தானா கச்சை கட்டிக்கிட்டு செய்வாங்க. எதுக்கு செய்ய, நேற்று வரைக்கும் அல்லாட்ட கூலி கிடைக்கும் செஞ்சவன் இன்னைக்கு எதுக்கு செய்ய ஆரம்பிச்சிருவான், எதுக்கு, மக்களுக்காக செய்ய ஆரம்பிச்சிருவான். நீ செய்யாம இருந்த நிலைமே நல்லவனா இருந்திருக்கான்னு அர்த்தம். செய்தம் இழப்பதற்கு செய்யாமல் இருந்த காலம் இருக்கு பாருங்க, அல்லாஹ் மட்டும் தொழுதுகிட்டு வணங்கிட்டு ஒரு நல்ல காரியம் பண்ணாம, அந்த காரியம் உனக்கு பொற்காலம். இப்ப செய்யறது என்னது, அதா எதை இது காரணம் வச்சு மனசுல உள்வாங்கிறது, வெளிப்படையான சிந்தனைகளை வந்து உள்வாங்கிறது, இவனை அழிச்சிருது. உமர் அலி அல்லாஹு தஆலா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாங்க. வஃபாத் ஆகக்கூடிய காலகட்டத்தில் கூட தன்னை பற்றி அப்படின்னு வரும்போது அங்க அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க, போது நிப்பாட்டிரு. அவர் போறார், பேசிட்டு போனவரு நம்மளை பத்தி புகழ்ந்துட்டு போயிட்டார மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்ல அப்படி விட்டுல அவரை கூப்பிடுறாங்க. அவரை கூப்பிடுறாங்க, சோதரனில் உன்னுடைய ஆடை கரண்டை கீழே தொங்குது, மேல தூக்கி விட்டாங்க. நம்மளை பத்தி நாலு பேர் பாய் நீங்க எப்படி பாய் ஆண்டு சொன்ன, அவர் என்னதான் பண்ணாலும் அந்த அதுக்கு பிறகு எப்பமாவது பண்ண தப்பு பண்ண சொல்லுவோம், அந்த இடத்துல சொல்லுவோமா? அந்த இடத்துல சொல்ல மாட்டோம், அங்க பலவீனப்பட்டுருவோம். ஏன்னா நம்மளை தான் தூக்கிட்டாரு அவர் மேல. அதுக்கு பிறகு இவர் நம்மளை பத்தி நல்லெண்ணெய் வச்சு விட்டு நம்ம இப்படி படி பேசினா உடனே கீழே போட்டா என்ன பண்றது? நமக்கு பெரிய உதவியில பண்ணிட்டாரு, பெரிய ஆளாக்கிட்டாரு, தலைவர் ஆகிட்டாரு, மதிப்பை கொடுத்துட்டாரு, முடிஞ்ச கதை. முதலாளத்தில் கூப்பிட்டு சொல்றாங்க, உன்னுடைய ஆடையை உயர்த்து. ஏன்? இது அல்லாவுக்கு பிடிக்காது. தூய்மை உன்னுடைய உடலு, உன்னுடைய ரப்புக்கும் பிடிக்காது, உடலுக்கு என்னது ஆடைக்கும் இது தூய்மையற்றது. உயர்த்துனாங்க நபி உமர் அலி அல்லாஹு தஆலா. காரணம் என்ன தெரியுமா? விழிப்பு தான், அந்த விழிப்புணர்வு தான் காரணம். எங்கேயாவது ஷீத்தா வந்து உங்களை டச் பண்ணுவான், நல்ல காரியம் நீங்க பண்ணிட்டு போகும்போது அங்க வந்து ஷீத்தா உட்காரும், உட்கார்ந்தவன் முடிச்சுக்கள் எல்லாத்தையும் அடியோட அமுக்க. அப்படியே சாகர் அலி அல்லாஹு தஆலா நம் முன்னாடி சொன்னவங்களுக்கு மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இஸ்லாத்துல எப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் எல்லாம் ஆரம்ப கட்டத்தில் இவங்கெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு போகும்போது அவங்களுக்கும் ஒரு எண்ணம், நம்மளை பத்தி மக்கள் எல்லாம் பெரிய ஆள் நல்லா மதிக்கிறாங்களே. இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அப்படி ஆப பண்றாங்க. இப்ப அல்லாஹ் இஸ்லாத்துக்கு உதவி செஞ்சான்னு சொன்ன யார் மூலம் உதவி செஞ்சான்? பலவீனர்கள் மூலமாக உதவி செஞ்சான். அவர்கள்னால அல்லாஹ் ரிஸ்க்கத்தன் தான். உடனே அங்க அவங்களுடைய நப்ச கெடுக்காம இருக்கிறதுக்குரிய உபதேசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. அதனால அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சிந்தனை சின்ன ஒரு மனமாற்றம் தான். இதை பத்தி என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா நீங்க நினைக்கக்கூடாது. ஒரு ரூபா பத்து ரூபாய் நம்ம எடுத்து அல்லாவுக்கு அவனின்னு கொடுக்கிற நேரத்தில் இஹ்லாஸா கொடுப்போம், கொடுத்துட்டு போயிரும். ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆள் வருவார், பத்து வருஷம் ஆயிருக்கும், அந்த சம்பவத்தை ஒரு ஆள் இங்க நினைவு கூறுவார், பாய் நீங்க அங்க கொடுத்தீங்க பாருங்க, அது உண்மையில ஒரு பெரிய தர்மம் பண்ணிட்டீங்க பாய் அப்படிங்குவார். எப்போ? பத்து வருஷத்துக்கு பின்னாடி வந்து பத்து வருஷத்தையும் காப்பாத்தி வச்சிருப்பான் அல்லாஹ் காண்டின்னு. அது வரைக்கும் சிந்தனை இருக்கும். பத்து வருஷத்துக்கு பிறகு வந்த அவன் சொன்னவொடனே ஆமாமா அப்பெல்லாம் நிறைய நம்ம பண்ணதான் செஞ்சோன்னு சிரிச்சுட்டான்னு வச்சு முடிஞ்சு கதை. அழிச்சிட்டானா எல்லாம் ஒஞ்சுது. இது எப்படி காப்பாத்துறது இந்த தியாகத்தை? நாம இதை நம்ம ஒரு பிரச்சனையா இஷ்யூவாகவே நினைக்கிறதில்ல. எல்லாரும் பயந்து நடங்கினாங்க. சஹாபாக்கள்லாம் சஹாபாக்கள் ஒரு ஒரு சஹாபி, அவங்களுக்கு பல வகையான உணவுகள் வைக்கப்படுது. தியாகம்டா என்னன்னு விளங்கிருங்க முதல்ல. நப்சு தியாகங்கள் பல விதமான உணவுகள் வைக்கப்படும் போது சாப்பிடாம அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளவு வகையான என்ன சாப்பாடு வச்சு வச்சு அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அப்பதான் அந்த சஹாபி சொல்றாங்க, முசாபின் உமைர் அவங்கள யாம் வந்துருச்சு. எப்படிப்பட்ட சஹாபி? பெரிய செல்வந்தர். அல்லாஹ் வாரி வாரிங்க அவங்களுக்கு கொடுத்தான் நறுமண பொருள். அங்கிருந்து இங்க கண்டுபிடிச்சிடலாம், இந்த தெருவில் யாரு வர்றா, இந்த தெருவை யார் கிராஸ் பண்ணிருக்காண்டு நறுமணத்தை வச்சு. அவ்வளவு ஒரு பணக்கார சஹாபி. மூத்தாராங்க இங்க மதீனாவில் ஷஹீதாக்கப்படுறாங்க. அடக்கும் போது என்ன என்ன இல்ல கஃபன் இல்ல, ஷஹீதுகளை அப்படியே அடக்கம் பண்ணுவாங்க. ஷஹீதுகளை குளிப்பாட்டாம எப்படி ரத்தமோ அப்படியே, என்ன இல்ல அங்க மறைக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல, இலையுதலைய போட்டு இதுதான் தலையை மறைக்கிறதா காலை மறைக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தலையை மறைச்சிட்டு காலில் என்ன செய்யுங்க, இலையுதலையை போட்டு மூடிருங்க. அல்லாவுக்காக வேண்டி முழுசா அர்ப்பணிச்சுட்டு செய்தாயிடுறாங்க. இப்ப இவங்களே அதுக்கு பிறகு வாழக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் செழிப்பா வாழ்றாங்க. அப்ப அந்த சஹாபி பயந்தது என்ன தெரியுமா? நானும் அல்லாவுக்காக உழைச்சோம், முசாவும் உழைச்சாங்க. ஆனா அவர்கள் கஃபனோட இல்லாத நிலையில அல்லாட்ட போயிட்டாங்க. நாங்கள்லாம் இப்ப வகவையான உணவுகளை வச்சு என்ன செய்யறோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப அவங்க வாழ்க்கையில அனுபவிக்கிறத பாக்கியமா நினைக்கல. அவங்க எப்படி மாத்தி புரிஞ்சாங்கன்னா, எப்படி நாங்கள் செய்த தியாகங்களுக்குரிய கூலியை அல்லாஹ் இந்த உலகத்திலே தந்து விட்டானோ, எப்படி அங்க கேள்வி சிந்தனை வருது பாருங்க. நாங்க பண்ண தியாகங்களுக்குரிய கூலி அல்லாஹ் இந்த உலகத்திலே தந்துட்டானோ அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், மறுமையில வெறுமை ஆயிருமோ, ஒண்ணும் கிடைக்காம போயிருமோ, அங்கு வாழ்றதுக்கு தானே பண்ணோம். இதுதான் அந்த சஹாபாக்களுடைய சிந்தனையா இருந்துச்சு. அமல்கள் என்று இபாதத்துகள் என்று எதெல்லாம் வருதோ அது எதுவுமே அதனுடைய பிரதிபலன்கள் அல்லாவிடத்தில் கிடைப்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் உழைக்கணும். அதுல இருந்து ஒரு சின்ன மாற்றம் கூட என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்தில் வந்துடக்கூடாது. அந்த எண்ணங்கள் வந்தால் அது காலில் தூக்கி போட்டு மிதிக்கணும். ஒரு உறுதியான மனநிலை வரணும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி தான் அந்த சஹாபாக்களை தூய்மையா உருவாக்கிட்டே வந்தாங்க. ஒரு ஆள் வர்றார், வரலாறு பார்க்கிறோம், ஆச்சரியமா இருக்கு. நம்மளுடைய வரலாறுக்கும் உள்ள வரலாறுக்கும் ஒன்னும் புரியல. என்ன இஸ்லாம், என்ன நடக்குது? அல்ஹாஜின்னு பேனர் அடிக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாரா, மாலை வரவேற்பான். ட்ரெயின்ல ஏறவே முடியல, அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா என்னதான் மாலைகள் கட்டப்பட்டிருக்கு. என்னப்பா போற, என்ன செய்ய போற நீ, இந்த கல்யாணம் நடக்குதா? அல்லாஹ்வுடைய இபாதத்தை நீ நிறைவேற்ற, அல்லாஹ் உனக்கு இல்ல விதித்த அந்த இபாதத்தை நிறைவேற்ற, ஒண்ணுமே புரியல. என்ன எதுக்கு நடக்குன்னே தெரியல. மார்க்கம் இன்னைக்கு ஃபேஷன் ஆகி போச்சு. இவங்க ஒரு கூட்டத்தை போடுறது, உனக்கு எத்தனை பேர் வந்தாங்க, 10 பேரா, நாங்க 40 பேரை கூட்டிட்டோம்ல, இவர் இங்க பாக்குறது. எத்தனை லட்சம் பேரை கூட்டணும், நீ இவ்வளவு கூட்டினியா, நான் பாரு எவ்வளவு. என்ன நடக்குது, ஒண்ணுமே புரியலங்க. தாவா என்பது இபாதத், அது இன்னைக்கு பிச்சைக்கார அரசியலா மாறக்கூடிய நிலை. கூட்டங்களும் எல்லாமே இலக்குகளாக நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்தில் நாம் வாழ்றோம். தியாகம் தான் என்ன, மன போராட்டம் தான், ஒண்ணுமே புரியல இந்த உலகத்தில். அதுக்கு அல்லாவிடத்தில் கிடைக்கக்கூடிய கூலியை இந்த உலகத்தில் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டா, அதுக்கு தயவு செய்து மார்க்கத்தை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம். அல்ல இந்த உலகத்தில் என்ன செய்வான், கூலிய தரும், அது ஹலாலா போயிடும். நான் இந்த நேரத்தில் அங்க உட்கார்றதுக்கு, நான் ஒரு பொட்டி கடையில வியாபாரம் பார்த்து ஒரு 2 கேடி சம்பாரிச்சண்டா, அது ஹலாலா ஹராமா? ஹலாலா ஹராமா? ஹலால். நான் இங்க இருந்து பேசுறது என்ன, நீங்க புகழணுங்கிறதுக்காண்டி பேசுறேன்னா, இது ஹலாலா ஹராமா? ஹராம். வெளிப்படையா பாக்குறதுக்கு அவன் என் பயன் எல்லாம் விட்டுட்டு பொட்டி கடையில் உட்கார்ந்து இருக்கான்னு தெரியும். இங்க வந்து பயன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தெரியும், வெளிப்படாதான் தெரியும். ஆனா முடிவு என்ன, அது ஹலால், இது என்னது ஹராம். பாக்க இபாதத், அது உலகம், அது செஞ்சுட்டு போயிடல தானே. இங்க வந்திருந்தால் என்ன வேணும், இஹ்லாஸ் வேணும். இங்க வந்தால் அல்லாஹ்வுடைய கூலிவன், அல்லாஹ்வுடைய கூலி எதில் கிடைக்குமோ அந்த மனநிலையோடு இபாதத்துகள் என்ன செய்யப்படணும், நிறைவேற்றப்படணும். அங்கு சேர்த்து வைக்கப்படுறதுல ஏதாச்சும் குறை இருக்குதா, குறை இருக்குதாங்கிற விழிப்புணர்வு வரணும். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க வீட்டில், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு தொடை எடுத்து வைக்கிறாங்க சாப்பாட்டுக்கு, ஆட்டு தொடை எடுத்து சொல்றாங்க, நான் ஆடு அறுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இது மட்டும் நீங்க விரும்புவீங்கன்னு வச்சிருக்கேன்னு. நாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இதை மட்டும் நீங்க என்ன செய்வீங்க, விரும்புவீங்கன்னு, இது மட்டும் நம்மள்கிட்ட இருக்கு, பாக்கி எல்லாம் நம்மள்கிட்ட இல்லைன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, என்ன சொன்னாங்க, எல்லாமே நம்மள்கிட்ட இருக்கு, இது மட்டும் நம்மள்கிட்ட இல்லைன்னா, எல்லாம் நம்மள்கிட்ட இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், தர்மம் செய்யப்பட்டவையெல்லாம் சேமிக்கப்பட்டாச்சு. இது சாப்பிட்டு முடிஞ்ச இது தர்மமா செய்யாது, வந்து நிக்காது. இதெல்லாம் எல்லா இடத்துல சேமிக்கப்படுது அப்படிங்கிற மனநிலைய ரொம்ப அழகான முறையில ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்டினாங்க. எது மேல போகுது, எது பாதுகாக்கப்படுது, எதுக்காக வேண்டி வாழணும், வஃபாத் ஆகக்கூடிய கட்டம். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வர்றாங்க, யா அபத்தா அப்படின்னு, என்னுடைய தந்தையே கஷ்டமே அப்படின்னு அழுகிறாங்க. அழாதீங்க, உன்னுடைய தந்தைக்கு இன்றைக்கு பிறகு கஷ்டம் இல்லை அப்படின்னு, உன்னுடைய தந்தைக்கு இன்றைக்கு பிறகு கஷ்டம் இல்லை, இன்றைக்கு பிறகு கஷ்டம் இல்லை என்று ஏன் சொல்ல முடிஞ்சு? வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டு இருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சேர்த்து வச்சதுல அங்கதான் திரும்பி பார்க்கிறாங்க, எங்க சக்கராத்துடைய ஹால்ல தான் திரும்பி பார்க்கிறாங்க, என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம், என்ன அல்லாட்ட இருக்கு. அப்ப இன்னைக்கு நான் மூத்த போறேன், இதுக்கு பிறகு அல்லாஹ் எனக்கு என்ன தருவான், பார்க்கக்கூடிய இடம் எதுவா இருந்தது, சக்கராத்தாளா இருக்கு. இன்றைக்கு நாம எங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், நான் பண்ண தியாகங்கள் என்ன, இதற்கு முன்னால் நான் செய்து முடித்த காரியங்கள் என்ன, சுபஹானல்லாஹ், முடிஞ்ச அவ்வளவுதான் உழைப்பு, அவ்வளவுதான் முடிஞ்ச, அல்லது இஸ்லாத்துல எல்லாத்தையும் நீ செஞ்சுதான் முடிச்சிட்டியா, எப்ப பார்க்கணும். ஒரு மனிதன் சாவுற வரைக்கும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் முன்னாடி உள்ளதான் பார்த்துக்கிட்டே இருக்கணும், பின்னாடி அவன் நல்ல காரியங்கள் எவ்வளவுலாம் இருக்கு, என்ன எவ்வளவு கடக்கணும், என்ன செய்யணும், பெருமிதம் கொண்டுறோம். நம்ம 100 பேர் வந்துட்டாங்க, மாஷல்லாஹ் 100 பேர் வந்துட்டாங்க, 100 பேர் வந்தது என்று பெருமிதமா, 100,000 பேர் இருக்கிற இடத்துல 100 பேர் வந்தது பெரிய சாதனையா, 100 பேர் வந்தது உனக்கு பெருசா தெரிஞ்சிட்டாலே பாக்கி உள்ளவங்க எல்லாம் விட்டுற மனநிலைக்கு வந்ததுன்னு அர்த்தம். 100 பேர் தானே வந்தாங்க, 200 எப்படி ஆக்குறது, 200 பேர் தானே வந்தாங்க, 300 பேருக்கு மார்க்கத், இது என்ன செய்ய மனுஷனை திமுருக்கும் பெருமைக்கும் தள்ளாமல் கூட்டிகிட்டே போயிட்டே இருக்கும், இருக்கா இல்லையா? அடுத்தடுத்த கட்டங்கள், இன்னும் நம்மளுடைய பணிகளை கொண்டு போகணுமே, இன்னும் கொஞ்சம் செயல்படுத்திட்டே போகணுமே அப்படின்னு. சரி, இப்போ 1000, ஒரு ஆளு 1 கேடி கொடுக்கிறார், இவர் 100,000 கேடி கொடுத்துட்டார், 1 கேடி கொடுத்தவருக்கும் 1,000 கேடி கொடுத்தவருக்கும் நிச்சயமா வித்தியாசம் இருக்கிற மாட்டு கருத்து இல்ல. ஆனா 100,000 கேடி கொடுத்தவர் என்ன யோசிக்கணும், அல்லாஹ் தந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஏன் கொடுக்க கூடாது, எது வரைக்கும் யோசிக்கணும், இதுவரைக்கும் சாவுற வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்கணும், இன்னும் இன்னும் என்ற அந்த மனநிலையை வஃபாத்தார வரைக்கும் கொண்டு போயிட்டே இருக்கணும், திரும்பியே பார்த்துட கூடாது. நான் இதெல்லாம் இவ்வளவு செஞ்சுட்டேன்னு அடுத்து நாம செய்ய மாட்டோம், அங்கதான் தலக்கணை ஏறும், அங்கதான் நம்ம அறியாமல என்ன செய்ய ஒரு பெருமை பிறக்கும், இதெல்லாம் பண்ணிட்டோம், அதெல்லாம் பண்ணிட்டோம், ஒண்ணுமே பண்ணல, இன்னும் அல்லாஹ் உனக்கு வாழ்க்கையை தந்தால் இன்னும் செய்வதற்குத்தான் தந்திருக்கிறான், பின்னாடி திரும்பி பார்த்துட்டு உட்கார்றதுக்கு தரல, பெருமை வரையிறதுக்கு தரல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் ஒரு வாழ்நாளை ஒரு நாள் நீட்டிச்சு கொடுக்கறான்னு சொன்னா, எதை நீட்டிச்சு கொடுக்கறான், எதுக்கு நீட்டிச்சு கொடுக்கறான், நேற்றைய அமலை விட இன்றைக்கு அதிகப்படுத்துவதற்கு நீட்டித்து கொடுக்கறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புரிஞ்சு பண்ணாம நேற்றைய விட இன்றைக்கு நாம உஸ்ரோ, நேத்து உஸ்ரோட இருந்தோம், இன்னைக்கு உஸ்ரோட இருந்தோம், நேற்றையிலிருந்து அல்லாஹ் இன்னும் ஒரு நாள் நமக்கு சேர்த்து தந்தானா, நேத்து உள்ள நல்லறத்தை விட இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கணும், கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கணும், கூட்டி இருக்கணும், அதிகப்படுத்தி இருக்கணும், அதுதான் தந்தான், அது இன்னைக்கு நடந்திருக்காங்கிறத ஒரு மனிதன் பார்க்கணும், கணக்கு போடணும், ஏதாவது அவருடைய வாழ்க்கையில நல்லறங்கள் கூட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா விசாரணை ஒவ்வொரு நாள் ஆக விசாரணை கூடுமா கூடாதா, கூட்டிக்கிட்டே இருக்கும், விசாரணை கூட கூட நல்லறங்களும் கூட்டிட்டு போயிட்டே இருக்கணும். சாகக்கூடிய நேரத்தில் தான் தொண்டக்குழியை அடைக்கும் போது ஒரு காலகட்டம் வரும், அந்த நேரத்தில் அவனால் அமலே செய்ய முடியாது, செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது இல்லையா, செய்தாலும் என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. சக்கராத் ஹால், இதுக்கு பிறகு எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு முடிவு செய்யப்பட்டு விட்டால், இன்னல்லாஹ் யக்பலு தௌபத் அப்தின் மாலம் யுஹரகிர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு அடியானின் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் எது வரைக்கும், அவனுடைய தொண்டைக்குழி அடைக்கப்படும் வரைக்கும், அதுக்கு பிறகு நல்லா தௌபா ஏத்துக்கிற மாட்டான். நல்ல மூத்தா போறேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவன் அல்லாட்ட கையேந்துவான், யா அல்லாஹ் என்னைய ரப்பிர்ஜுன் லல்லி ஆமல் சாலிகன் ஃபீமா தரக், எனக்கு கொஞ்சம் திருப்பி அனுப்பிவிட்டு நான் எந்த அமலெல்லாம் விட்டுட்டு வந்தேனோ அதெல்லாம் போய் செஞ்சுட்டு வந்துடுறேன். இவ்வளவு கதறுவான். லசத்தக்க வாக்கும் என சாலிஹின், அவனுக்கு தவளை வந்துருச்சுன்னா அவன் சொல்லுவானா, நான் என்னை கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் தாமதப்படுத்துங்க, சதக்கா பண்ணிட்டு வந்துடுறேங்க. ஏன், அதுதான் உடனே பண்ண முடியும். தொழணுன்னா ஒளிச்சுட்டு போயில தொழணும். ஹஜ் உடனே செய்ய முடியாது. உடனே செய்யறது எது? எனவே இப்படி எடுத்து இப்படி கொடுத்துடுறதா, ஒரே கையெழுத்து போடுறதா, ஒரே வசியத்து தான். அல்லாஹ் தான் சொல்றான், வாக்கும் என சாலிகின், கொஞ்சம் தவணை கூட நான் தர்மம் பண்ணிட்டு வந்துடுறேன், உடனே பண்ண முடியும். அந்த தவணை கூட அல்லாஹ் சுபஹானத்துல முடிச்சு அவனுக்கு தவணை வந்துருச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்று தொண்டை குழிகள் அடைக்கப்படுவதற்கு பிறகு ஒரு மனிதன் திரும்பி பார்ப்பதற்கு முன்னர் அவன் நல்லறங்கள் புரியணும். தொண்டை குழி அடைச்சிருச்சுன்னா அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அந்த நேரத்தில் நபிசல்லாஹு சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு சக்கராத்து அல்ல ஒன்ற வசியத்தை செய்யறானா, அந்த பொருள் வசியத்தை செஞ்சவனுக்கு போயிருது, அவனுடைய நன்மை கொடுத்தவனுக்கு வராதுன்னாங்க. புரியுதா புரியலையா? சாவர நேரம் வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி பாய் ஒரு கேடி கொடுங்க, ரெண்டு கேடி கொடுங்க, பாபம் பாய் பிறகு ரொம்ப சிரமமா இருக்குங்க. சக்கராத்து ஆள் வந்த பிறகு முடிவாயிரம் என்னது, நான் போய் சேர போறேன், அப்பதான் நன்மையை கொஞ்சம் கூட்டிட்டு போகணுமேங்கிற எண்ணங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப கொடுப்பாரு, பாய் ஒரு 100 கேடி எழுதிக்கிருங்க. ஓகே, 100 கேடியா? ஓகே, வாங்கிடுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன, யாருக்கு கொடுத்தாரோ அவருக்கு 100 கேடி போயிடும். என்ன வசியத் பண்ணிட்டாரா இல்லையா? கொடுத்த தர்மம் இவருக்கு கிடைக்குமா? கிடைக்காது. வாழ்க்கை இன்னும் இருக்கிறது என்ற நேரத்தில் நீ பண்றதா தர்மம். வாழ்க்கை முடிஞ்சிருச்சு முடிவு பண்ணதுக்கு பிறகு என்ன இல்ல, தர்மம் இல்ல, எந்த விவாதத்தில் இல்ல. அப்போ அந்த நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அப்பந்தான் நீங்க திரும்பி பார்க்கணும், எத என்ன எல்லாம் பண்ணிருக்கோம், மாஷா அல்லாஹ். அந்த நேரத்தில் சந்தோஷப்படணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், நான் விடாம தொழுதுருக்கேன், நான் நோன்பு வச்சிருக்கேன், தர்மம் பண்ணிருக்கேன், மார்க்கதுக்காண்டி இவ்வளவு நான் செயல்பட்டிருக்கேன், இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், இவ்வளவு நல்ல காரியங்கள பங்கு இருக்கு, சதகத்தில் ஜாரியா இத்தனை பள்ளியாசல் கட்டிருக்கேன், இத்தனை மதரசாக்கள் கட்டிருக்கேன், இத்தனை கல்வி கூடங்கள் நிறுவியிருக்கேன், இத்தனை பேரை நான் வாழ வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் அவன் என்ன சந்தோஷப்படும் போது, மறுமைக்காக வேண்டி ஏதாச்சும் கொஞ்சம் நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சந்தோஷம் வரும்போது, அவன் அல்லாஹ்வை சந்திக்கிறத ஆசைப்பட ஆரம்பிச்சிடறான். அல்லாஹ்வை சந்திக்கிறத ஆசைப்படுறான். அல்ஹம்துலில்லாஹ், நிற உறவுல சேர்த்திருக்கிறான், அல்லாட்ட போலாம், அல்லாட்ட கூலி கிடைக்கும் அப்படின்னு அந்த நேரத்தில் அவன் திருப்தி படும்போது அல்லாஹ் சுப்ஹான நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த நேரத்தில் சக்கராத் ஹால்ல யார் அல்லாவை சந்திக்கணும்னு விரும்புறானோ அவனை சந்திக்க அல்லாஹ் விரும்புகிறான், அவனை சந்திக்க அல்லாஹ் விரும்புறான். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய அமலை திரும்பி பார்க்கிறான். அந்த நேரத்தில் பார்க்கும்போது தன்னுடைய குறைகள் எல்லாம் தெரியுது. அப்பா இப்படி பண்ணிட்டு அதை விட்டு ஹஜ்ஜை விட்ட, ஜகாத்தை விட்ட, நோன்பு விட்ட, பொய் சொன்ன, ஏமாத்தின, வட்டிக்கு வாங்கின, கொலை செஞ்ச, திருண்ண, உபச்சாரம் பண்ண, என்னென்ன தப்பு இருக்கு அத்தனையும் பண்ண, இதெல்லாம் தௌபா பண்ணல வைக்கலன்னு சொல்லும் போது அந்த நேரத்தில் அவனுக்கு அவன் அறியாத ஒரு பயம் வருது. அல்லாஹ் நான் இப்ப சந்திக்காம இருந்தா நல்லது நினைப்பான நினைக்க மாட்டானா? அப்ப அல்லாஹ் சந்திக்கிற வெறுக்கிறான். அல்லாவை சந்திக்க வெறுப்பவனை அல்லாவும் சந்திப்பதை என்ன செய்யறான், இருக்கிறான். அப்படின்னா எங்க போவான், பாவியாக இருப்பான். இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தருது, நீ வாழக்கூடிய கட்டத்தில் நீ செய்த நல்லறங்களை திரும்பியே பார்க்காத, நீ பார்க்கறதா என்ன, ஒரு பெரிய பட்டியலை ரெடி பண்ணு. இஸ்லாம் என்ன எப்படிலாம் வாழ சொல்லுது, என் மேல என்ன கடமையாக்கி இருக்கு, எப்படிலாம் நடக்க சொல்லுது, எல்லாம் பார்த்துட்டு எதுலாம் கூடாது, எதுலாம் தடை, எதுலாம் ஹராம், அதை பார்த்து பார்த்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். குறை என்னப்பா இருக்கு, எதை நான் மார்க்கத்தில் விட்டு வச்ச, எந்த தப்பு பண்ண, அந்த விஷயத்தை என்ன செய்யணும், அவன் பார்த்துக்கிட்டு போயிட்டு அதை நிவர்த்தி செய்யறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடி முடியாத சக்கராத் ஹால்ல அவன் நல்லதை என்ன செய்யணும், திரும்பி பார்க்கணும். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானத்துல சொல்றான், மினல் முஃமினீன் ரிஜாலுன் சதக்கூ மா அஹதுல்லாஹு அலைஹி, மூமின்கள்ல சிலர் இருக்காங்க அல்லாஹ்விடத்தில் எடுத்த உடன்படிக்கையை அவங்க உண்மை நிரூபிச்சாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்களில் சிலர் தங்கள் லட்சியத்தை அடைந்து விட்டார்கள், இன்னும் சிலர் அந்த லட்சியத்திற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பையத் செய்யாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு. எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிப்போம், உயிரை கொடுப்போம், மார்க்கத்துக்காக வேண்டி உயிரையே கொடுப்போம் என்று சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல உடன்படிக்கை பண்ணியிருந்தாங்க. அதுல சில சஹாபாக்கள் செய்தாயிட்டாங்க, தங்களுடைய லட்சியத்தை அடைஞ்சிட்டாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னை அர்ப்பணிக்கக்கூடிய நாள் எப்போ வரும், அல்லாஹ்வுக்காக என்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிற நாள் எப்போ வரும், அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க சஹாபாக்கள். அந்த மாதிரி தன்னுடைய லட்சியத்தை நோக்கி ஒரு மனிதன் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு மார்க்கன்னு செய்து வலியுறுத்துது. அதுக்கு என்ன தேவை, ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டம் தேவை. தான் எதையெல்லாம் சாதிச்சோ நினைச்சோமோ அந்த சாதனைகள் எல்லாம் தூக்கி அங்க வச்சிடணும். நம்ம எதை விட சாதிக்கல, அல்லாஹ்வுடைய தூதரை விட சாதிச்சிடல, சஹாபாக்களை விட சாதிச்சிடல. என்னத்தை சாதிச்சிட்டோம், ஒரு சின்ன பெரிய வேலை செஞ்சிருப்போம், ஒரு 10 கேடி கொடுத்திருப்போம், 4 பேர் நம்ம மார்க்கத்தை சொல்லியிருப்போம், அதுக்காக ஒரு சில ஏற்பாடு பண்ணிருப்போம். இதை தவிர நாம என்ன சாதிச்சோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க, வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் கூட அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, எவ்வளவு ஒரு பயத்தோட வாழ்ந்தாங்க தெரியுமா, அமானியத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோமாங்கிற பயம். சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறான், அலா அல் பல்லக்த், நான் உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லிட்டேனா, மார்க்கத்தை சொல்லிட்டேனா, மார்க்கத்தை சொல்லிட்டேனான்னு கேட்கும்போது சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க எடுத்து சொல்லிட்டீங்க, நீனே சாட்சி, நீனே சாட்சி. நாங்க ஏன் தெரியுமா, அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் அவங்களை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அன்றைய தினத்தில் நபிமார்களை உம்மத்திற்கு தலைமையற்றவர்களாக அங்கு கொண்டு வருவோம், நபிமார்கள் வருவாங்க, அவருடைய உம்மத்தில் நிற்பாங்க, அல்லாஹ் அவர்களை வச்சு விசாரிப்பான், நீங்க இவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிட்டீங்களாண்டு. அந்த விசாரணை நடக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தோட, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தோட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளையும் கூட்டிக்கிட்டு இப்படியே போய் விசாரணை, ஒரு பொது விசாரணை நடக்கும். அந்த நேரத்தில் என்ன பதில் சொல்றது, அல்லாஹ் ஷஹீதா சாட்சியாளரை கொண்டு வரேன்னு சொல்லிட்டானே, ஒரு சஹாபி காபிர் ரலியல்லாஹு தஆலா ஓத சொல்றாங்க, குரானை ஓதுங்க, ஓதி நான் கேட்கிறேன். ஓதிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இந்த வசனம் வருது, ஒவ்வொரு நபிமார்களையும் நாங்கள் சாட்சியாளராக கொண்டு வருவோம், நபியே உங்களையும் இந்த உம்மத்துக்கு நாம சாட்சியாளராக கொண்டு வருவோம், நபி ஸல்லல்லாஹு ஜின்னாபி காலா ஹவுலாய் ஷஹீதா, உங்களை இந்த உம்மத்துக்கு சாட்சியாக கொண்டு வருவோம், விசாரணை இருக்கு. அப்படியே அல்லாஹ்வுடைய திரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டுங்கிறான், போதும் ஓதுல நிப்பாட்டு, தலையை கீழே குனிஞ்சிட்டு ஓதிக்கிட்டு இருந்த சஹாபி நிமிந்து பாக்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன அவங்களுக்கு பயம் காட்டுச்சு, வாழ்க்கையில வாழ்க்கை முழுக்க அர்ப்பணம் தான், வாழ்க்கை முழுக்க என்னதான் அர்ப்பணம், தனக்கென்று எந்த ஒண்ணுமே இல்லை. எந்த அளவுக்கு அர்ப்பணம், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போனாங்க, மௌத்தா போனாங்க, என்னென்னத்தை விட்டுட்டு போனாங்க தெரியுமா, அவங்களுடைய கேடயம் ஒரு கொஞ்சம் கோதுமைக்கான அடமானமா இருந்துச்சு, சாப்பிடறதுக்கு வழி இல்லாம கேடயத்தை கொண்டு போய் யூதன்ட அடமானம் வச்சு கொஞ்சம் கோதுமை வாங்கி வச்சிருந்தாங்க, அதை மீட்ட முடியாமல் அந்த கேடை யார்ட்டதான் இருந்துச்சு, அடமானமா அந்த யூதன்ட்ட தான் இருந்துச்சு. ஒண்ணு ஒரு சின்ன ஒரு இடம் இருந்துச்சு நிலம், அந்த நிலத்தை கூட என்ன பண்ணாங்க, வழிப்போக்கர் வெளியூர்ல இருந்து வந்து தங்கிட்டு போறதுக்காக அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டாங்க. இதுதான் ஏதாவது தனக்காண்டி ஏதாவது சேர்த்தாங்களா, ஒண்ணுமே இல்ல. ஹைபர் பகுதியில இருந்து வரக்கூடிய விவசாயத்திலிருந்து ஒரு பங்கு வந்து மனைவிமார்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு இருந்தாங்க. அது கூட அதுக்கு பிறகு கலீஃபாக்களுடைய ஆட்சியில இது பைத்துல் மால அவங்களுடைய சொத்தாண்டு சில சர்ச்சைகள் வருது. இந்த அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையை கழிச்சாங்க. பாக்கி வாழ்க்கையில எங்க இருக்கு, எல்லாமே மார்க்கம் தியாகம். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க, அல்லாஹ்ட்ட கேட்டா என்ன செய்யறது, நான் பதில் சொல்லணும், நாமளும் மனப்பால் குடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம், என்னமோ சாதிச்சிட்டோம், ஒண்ணுமே பண்ணல சகோதரர்களே. அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, சுல்லாஹி சல்லா அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி, இவ்வளவு விவாதத்தை செஞ்சு தியாகம் பண்ணதுக்கு பிறகு சொல்றாங்க, உங்களில் எவரும் அவர் செய்த அமலால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. உங்களில் எவரும் அவர் செய்த அமலால் சொர்க்கத்துக்கு, யா அல்லாஹ் நான் இவ்வளவு அமல் பண்ண, நீ இதுக்கு போறமா இதத்தா அப்படின்னு அல்லாட்ட போய் என்ன செய்ய முடியாதுங்க, பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, பகரம் கேட்க முடியாது. சகாபாக்கள் கேட்கிறாங்க, வள அந்த யார சொல்லல அல்லாவுடைய தூதரே, நீங்க கூட உங்களுடைய அமலால சொர்க்கத்துக்கு போக முடியாதா, வள அண நான் கூட போக முடியாது, யார் சொல்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் கூட என்னுடைய அமலால சொர்க்கத்துக்கு போக முடியாது, அல்லாவுடைய அருளும் அவனுடைய கருணையும் என் மீது பொழிந்தால் அந்த அடிப்படையில் தான் என்ன செய்ய முடியும்னா சொர்க்கத்துக்கு போக முடியுங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் சொர்க்கத்தை போய், யாரெல்லாம் இதை பண்ண நீ தாண்டி கேட்கறதுக்கு இதா வச்சிருக்க, நம்மள்கிட்ட 5 வேளை தொழுகை முறையா இருக்கா, அது இஹ்லாஸா இருக்கா, அது சோமேறித்தனம் இல்லாம இருக்கா, அதோட சேர்ந்த சுன்னத்துக்கள் இருக்கா, ஒரு நாளைக்கு 12 ரக்காயத்துக்கள் சுன்னத்தா நம்ம தொழுதா, அல்லாவிடத்துல சொர்க்கம் கிடைக்கும் இஸ்லாம் சொல்றாங்களே, அந்த 12 ரக்காயத்துக்கள் சுன்னத்துகள் பேணப்படுதா, விக்கர்கள் மூலமாக லாஹவுல வலா கூவத்தை இல்லாம இல்லாண்ட சொர்க்கத்தில் ஒரு மரம் நாட்டப்படுதுன்றாங்களே, இன்னைக்கு காலையிலிருந்து இப்ப உட்கார்ற வரைக்கும் அந்த ஒரு வார்த்தையை நம்மளுடைய நாம் முடிஞ்சிருக்கா, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் எங்க நாம் இருக்கோம், பெரிய தியாகம் பண்ண நினைச்சுக்கிறோம், ஒண்ணுமே இல்லை அதுக்கு முன்னாடி, அருகலையற்றவர்களாக அல்லாட்ட போய் நிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் வஞ்சிக்கணும், ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் பண்ணாலும் சைத்தா வந்து அழிச்சிடறான், இந்த நீ இப்படி வாழ், நீ இப்படி வாழ், நீ இப்படி தியாகம் பண்ண, நீ என்ன பண்ண, ஒண்ணுமே இல்லையே, உன்ட்ட ஒரு திக்ரு இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவுலாம் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு நான் 100 தடவை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, 100 பாவங்கள் பண்ணாத அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளைக்கு 100 தடவை என்ன செய்யறாங்க, பாவ மன்னிப்பு தேடுவேன்னாங்களே. இன்னைக்கு காலையில இருந்து எந்திரிச்சதுல இருந்து இது வரைக்கும் எத்தனை பாவங்கள் என்னை அறிஞ்சு அறியாமலோ அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டு 100 தடவை என்னுடைய நாக்கு அதுல தலைச்சிருக்குதா, சிந்திச்சு பார்க்கணும். சுபஹானல்லாஹி ஹம்தி, சுபஹானல்லாஹி அலீம், இத ஒரு மனிதன் சொன்னால் அல்லாஹ்வுடைய தராசு அது கணக்குதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு பிரியமான வார்த்தை நாங்க, 100 தடவை ஒரு மனிதன் சொன்னால் கடல் நுரை அளவிற்கு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பான்னு சொன்னாங்க. அந்த விக்ர மனப்பாடம் பண்றது எளிது, ஹபீஃபத்தானி அலல் லிசான், அது நாவல் மொழிவதற்கு மிகவும் எளிமையானது. ஏதாச்சும் கஷ்டம் இருக்கா, சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ் சொல்லிச்சா நம்முடைய நாக்கு. இன்னைக்கு ஏதாவது ஒரு நாள் இதை சொல்லியிருக்குமா, என்ன நிலை நமக்கு, என்னதான் அமல் செய்தாலும் அதை வச்சு சொர்க்கத்துக்கு போக முடியாது, அல்லாஹ்வுடைய அருள் வேணும்னு சொல்லும் போது ஃபரல்ல கோட்ட, சுன்னத்துல கோட்ட, குர்ஆன் ஓதனமா, இன்னைக்கு எவ்வளவோ பல பிரச்சனைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு என்னமோ நமக்கு சொர்க்கத்துல உள்ள டிக்கெட் கொடுத்துட்ட மாதிரி பெருமிதம் கொண்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோமே, அல்லாஹ்வுக்காண்டி நம்ம எல்லாரும் சிந்திக்கணும். ஆனா புனிதமா ரமலான் மாசத்துல இருக்கோம், நம்ம என்ன நிலையில இருக்கோங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பாவத்தில நம்மளை நீக்கணுமா, தௌபா உண்மையிலே செஞ்சிட்டோமா, நன்மைக்குரியவரா மாத்திக்கிட்டோமா, நம்ம நாமளே சுய பரிசீலனை செஞ்சு பார்த்தோம்னா நிச்சயமாக நம்ம சிறுமைப்படுறதை தவிர, வெக்கப்படுறதை தவிர, அது முதல்ல நானா இருக்கட்டும், அப்புறம் நீங்களா இருக்கட்டும், யார் இதை விதிவிலக்கு இல்லை, என்கிட்டே 1000 பலவீனங்கள், உங்கள்கிட்ட 1000 பலவீனங்கள், நம்முடைய சமூகமே ஒரு மாதிரியான பலவீனத்துல போகுது. இதனால என்ன ஏற்படுது தெரியுமா, நம்முடைய உள்ளங்கள் ரப்போட தொடர்பு ஏற்படாமல் போகும்போது நமக்கு மத்திய தேவையில்லாத போட்டிகள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள், சுபஹானல்ல கொஞ்ச நெஞ்சத்தையும் அழிக்கக்கூடிய நடவடிக்கைகள் குடியேறிக்கிட்டே போயிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு செய்தியை கேட்டு ரொம்ப எல்லாரும் வேதனைப்பட்டிருப்பீங்க, வேதனைப்படாத சோறு, பள்ளிவாசல்ல உள்ள பிரச்சனை, 2 பேர் சுட்டு கொல்லப்படுறான் திருவிடைச்சேரியா, என்ன பண்ணிட்டான், ஒரு காஃபிரை கொல்லலாமா, ஒரு காஃபிர் முஷ்ரிக், அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்றவன், அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்றவன், அவன் கூட கொல்லப்படலாமா, உயிருக்கு மார்க்கம் கொடுக்கக்கூடிய மதிப்பு என்ன சிந்திச்சு பாக்க, என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியல நமக்கு. பள்ளிவாசலாம் தராவி துழுகையா, என்ன பிரச்சனை? ஒண்ணு நமக்கு இப்ப தனி பள்ளியா தனி ஜமாத்தா, இது எந்த ஜமாத்து, யாரு செஞ்சாங்கிறது எல்லாம் அந்த சர்ச்சைக்கு நான் போகல. அது முடிவு என்னன்னு யதார்த்தத்தை அங்க போய் விசாரிச்சாதான் என்னன்னு தெரியும். அந்த ஜமாத்துங்கிறாங்க மறுக்கிறாங்க, அதையெல்லாம் விட்டுருங்க. யாரு செய்தாலும் தப்பா ரைட்டா? ஒரு பள்ளிவாசல் இமாம் அல்லது முத்தவள்ளி அதை அறிவிக்க போன ஒரு ஆளு அங்கேயே சுட்டுக் கொல்லப்படுறாரு. என்ன என்ன கலாச்சாரம், என்ன தாவா, என்ன மார்க்க, ஒண்ணு புரியல. உம்முஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போர்க்களத்துல எல்லாரும் கைதிகளை பிடிக்கிறதுக்காண்டி ஒரு சூழல் நடந்துகிட்டு, அப்போ இவங்களுடைய கணவரோ சகோதரரோ காஃபீரா இருக்கிறார், காஃபீரா இருக்கார். அப்ப அவங்க வந்து உம்முஹானிட்ட கேக்குறாங்க, எனக்கு நீங்க அடைக்கலம் தந்துருங்க. உடனே ஒரு பெண்மணி சொல்றாங்க, நான் உனக்கு அடைக்கலம் தர்றேன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி ஒரு அடைக்கலம் பெற்றிருக்கிறார் என்கிட்ட ஒரு பொம்பளை, அவர் இஸ்லாத்துக்கு வராத ஒரு காஃபிர், அவருடைய உயிரை காப்பாத்துறதுக்கா வேண்டி யார்கிட்ட போய் பேசுறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காஃபிருடைய உயிர், அவர் இன்னுமே இஸ்லாத்துக்கு எதிராக என்ன செய்ய மாட்டாரு, நடக்க மாட்டார், அதுக்கு நான் பொறுப்பு, என்னுடைய கஸ்டியில வச்சுக்கிறேன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பேசுறாங்க. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கத அஜர்னா மன் அஜர்த்திக்கியா உம்முஹானி, உம்முஹானியே நீ யாருக்கு அடைக்கலம் தந்தாயோ அவர்களுக்கு நாங்களும் அடைக்கலம் தருகிறோம். நாங்க நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன இஸ்லாம் இது? ஒரு காஃபிர், ஒரு இஸ்லாமிய ஆட்சி தலைவர் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொம்பளை போய் கேட்கக்கூடிய கோரிக்கைய அந்த உசுரை காப்பாத்துறாங்க, அடைக்கலம் தர்றாங்க. நாம் என்னது இஸ்லாமிய ஆட்சி, ஆட்சி அடைக்கலம் தருது. ஒரு ஒரு ஆளுடைய இந்த அஹது மினல் முஷ்ரிக்கி இஸ்தஜாரக், முஷ்ரிக் போர்க்களம் நடக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு மனிதன் உங்கள்கிட்ட அடைக்கலம் தேடினால் அவனை கொள்றதுக்கு ரைட் இல்ல, அவரை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் சேருங்கன்னு குரான் சொல்லு. முஸ்லீமுக்கு மத்தவனுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு, அதுல ஒருத்தர் வந்து நான் இது கூட தொடர்பு இல்லைன்னா அவரை காப்பாத்துற இஸ்லாமிய படையின் கடமை, அவரை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் பாதுகாருங்கள். சூரத்து தௌபாவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றேன், என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியல. இஸ்லாமா, மார்க்கமா, தௌஹீதா, குரான் சுன்னாவா? கொலை, பள்ளிவாசல்ல கொலை, ஏன் இது? என்ன மார்க்கத்தை நாம புரிஞ்சோம்? நம்ம புரியல. நான் ஒருத்தரை அடிச்சா வலிமை, இன்னைக்கு எளியவன் வலியவன் இருக்கலாம், நாளைக்கு பழி வாங்கன்னு அல்ல, நாளைக்கு அங்க பழி வாங்குவான போக மாட்டேனா? கொலை செஞ்சல என்னது? குஃபுர், குஃபுர், சிபாபுல் முஸ்லிம் ஃபுசூக், ஒக்கித்தாலுகு குஃபுர். ஒரு முஸ்லிமை திட்டுவது பாவம், கொள்வது இறை நிராகரிப்பு. நான் சொல்ல, ஒரு ஒரு மூமினை ஒருவன் கொலை செய்தால் அவன் மக்கள் அனைவரையும் கொலை செய்வதற்கு சமம், ஒருத்தனை வாழ வச்சா எல்லாத்தையும் வாழ வச்சதுக்கு சமம். இப்பெல்லாம் ஒரு தூய்மையான மார்க்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு மார்க்கங்கிற பேர்ல என்ன நம்மளா நடக்குது? அன்புக்குரியவர்களை யோசிச்சு பார்க்கணும். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன? செய்யக்கூடிய மக்கள் தங்களை மறந்துட்டாங்க, தங்களை மறந்துட்டாங்க. நான் அல்லாட்ட போகணுமே, அங்க போய் என்னத்தை கொண்டுட்டு போவேன், இதை கொண்டுட்டு போனா அல்லாட்ட என்ன கிடைக்குன்னு ஒரு கணம் சிந்திச்சிருந்தா, கொலைய கொண்டுட்டு போனா அல்லாஹ் வெற்றி தருவாங்கிறத அவர் அங்க அந்த உணர்வாரே உணர்ந்திருக்க மாட்டாரா? எல்லா விஷயமும் தன்னை மறப்பதுதான் நடக்குது. கட்டுப்பாடு இல்ல, பொறுமை இல்ல. பொறுமைனா என்ன? அல்ல, அதுக்கு இலக்கணத்தை சொல்றான். பொறுமைனா என்னன்னா, மார்க்கத்துக்கு கட்டுப்படக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய கஷ்டத்தை சகித்துக் கொள்வதற்கு பேர் தான் என்னது? பொறுமை. நீங்க அல்லாவுக்காக வேண்டி பாடுபடுறீங்க, உங்களை வந்து ஒரு மனிதன் கடுமையாக திட்டுறான், என்னென்ன பண்ணணுமோ பண்றான், திட்டுறான், விமர்சிக்கிறான், அந்த நேரத்தில் நீங்க ரியாக்ஷனை பிட்னருக்கு நீங்களும் பகரமாக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த இபாதத்துக்கு தகுதியான தாவாவுக்கு தகுதியான ஆள் இல்ல. அந்த நேரத்தில் உங்களை கட்டுப்படுத்தணும். எதுக்குப்பா வருது? மார்க்கத்துக்காக நீ கஷ்டம் வருதா? உண்மையில அல்லாஹ்வுக்காக நீ செய்யறியா? அதுக்கு பகரமா எந்த ஒன்னையும் காமிச்சுக்கிறத செய்யாத. வஸ்பிர் அலாமா அசாபத், என்ன உனக்கு துன்பம் வருதோ அதையெல்லாம் பொறுத்துக்க. இன்னதாலிக்க லமின் அஸ்மில் உமூர், அதுதான் உறுதியான நடவடிக்கை. திட்டவன நீ திட்டுறதுக்கு பேரு நீரான பாக்குறது புத்திசாலியோ வீரனோ கிடையாது. அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய காரியத்துக்கு எதிர்ப்பு வரும்போது அந்த இஹ்லாச விட்டக்கூடாதுங்கிறதுக்காக நீ கட்டுப்பாடா கிடக்குறிய. அதுதான் என்னது ஆலா மாசாபக் இன்ன லாலி கிளம்பின் அஸ்மின் உமோர், இதுதான் உறுதியான நடவடிக்கை. அல்லாஹ் சுப்ஹானத்துல சொல்றான், காலையிலும் மாலையிலும் நபியே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தர்பியா கொடுக்கிறான். வஸ்பிர் நஃப்ஸக அல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. பள்ளியாசல்ல துழவு முடிஞ்சோட எந்திரிச்சு போறவங்க இல்ல, துழவு காலையிலும் மாலையிலும் துழவு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருப்பாங்க பாருங்க. அவங்களோடு உங்களை நீங்கள் இருத்திக் கொள்ளுங்கள். ஏ துழவு முடிஞ்சவன மனசு என்ன சொல்லும்? தக்குனு எந்திரிச்சு போய் சொல்லும். அல்லாஹ் என்ன சொல்றானா, அந்த நேரத்தில் திக்ருகளுக்காக துவாக்களுக்காக அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் உட்காடுறீங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னது? பொறுமை. ஏன்னா துழவு முடிஞ்ச உடனே அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு அப்படி இருந்துட்டு போய் வசித்தான். அதை கட்டுப்படுத்திட்டு கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக உங்களை உட்கார வைக்கிறதா என்னது? பொறுமைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்றான். மார்க்கத்துக்கான கட்டுப்பாடு வேணும். எந்த அமல் செய்தாலும் கட்டுப்பாடு வேணும். நஃப்ஸை காப்பாற்றணும், பெருமையிலேருந்து காப்பாற்றணும், பொறாமையிலேருந்து காப்பாற்றணும். நம்மளை பேரை என்னதான் நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணாலும் அது அல்லாவுக்காண்டி ஒரு காரியம் செஞ்சிட்டோன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கு தவறாக புரிஞ்சுக்கிட்டா விளக்கம் கொடுக்கலாம். ஒழிய அதுக்கு என்ன செய்யக்கூடாது? நம்ம எழுத்துக்கிட்டு நிக்க கூடாது. நான் சரியா நீ சரியா வாரியா பார்ப்போம், வேண்டாம் எது பண்ணாலும் சொல்லிட்டு போ. நான் செஞ்சது அல்லாவுக்காண்டி செஞ்சேன், தப்பா விளங்கிட்டியா சொல்றது என் கடமை. அதுக்கு மேல திட்டிட்டு போன அந்த திட்டு எப்படி? திட்டது எல்லாம் நம்மள வந்து சேரப்போதா? நீங்க நிலம் திட்டுறீங்க, திட்டதெல்லாம் எங்க வரப்போதா? நம்ம மார்க்கத்தை புரியல. நீங்க என்னை திட்டுறீங்கடா, திட்டுறதுலாம் என்கிட்ட வராது. திட்டக்கூடிய வாசகங்களுக்கு உரியவனா நான் இருக்கிறேனா இல்லையான் பார்க்கும். இவ ஏமாத்திட்டான், இவ பெரிய திருட அப்படி நீங்க சொல்றீங்க. திருட என்ன திருட என்ற வந்துடாது. திருடன் என்ற வார்த்தை என்ன வந்து பார்க்கும், இவ இதுக்கு உரியவனா இருக்கானா இல்லாட்டி என்ன ஆகுது? என்ன ஆயிரும்? ஒரு மனிதன் தாயை திட்டுவானா? தாயை திட்டாதீங்க சாவுக்கால் கேக்குற தாயை திட்டுவானா? அவன் இப்ப அடுத்தவனுடைய தாயை திட்டுறதா? அவன் தாயை திட்டுறதுக்கு எங்க அங்கேயே இவன் செஞ்ச பாத்துக்கு தாய் என்ன செய்வா? உன் தாயை திட்டியா? முடிச்சுக்கத. ஒரு கட்டுப்பாடான மார்க்கம் வேணும் நமக்கு, அதுதான் தியாகம். தியாகம் சொன்னவொடனே ஒரு பெரிய அளவுக்கு வாழெடுத்து வெட்டுறது குத்துறது நினைக்காதீங்க. நம்ம நஃப்ஸை நாம என்ன செய்யற முதல்ல கட்டுப்படுத்துறமால் முஜாஹித் மன் ஜாஹத நஃப்ஸா, அவன் தன்னுடைய நஃப்ஸை என்ன செய்ய கட்டுப்பாட்டுல வைக்குவான். அதனால எல்லா விஷயங்கள்லயும் நாம தியாகத்தோடு நடக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும். இது போன்ற காரியங்கள் நிச்சயமாக வெறுக்கப்படணும், மறுக்கப்படணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வேண்டி வாழ நம்ம கத்துக்கணும். கொஞ்ச நெஞ்ச அமல் இந்த மாதிரி மனநிலையில் செஞ்சாலும் அல்லாஹ்ட்ட கூலி இருக்கு. நிறைய செஞ்சுட்டு மனசு கெட்டு போச்சுன்னா எல்லாம் என்ன செய்வோம்? அழிஞ்சிட்டு போயிருவோம். அல்லாஹ்விடத்துல நம்ம நஷ்டவாரியா மாறிடுவோம். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்ட இந்த காரியங்களின் நல்லவற்றின் அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியல்ல வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.